سبحان الله وبحمده سبحان الله العظيم إن الحمد لله نحمده ونستعينه ونؤمن بالله ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அல்லாஹினுடைய பேருதவியின் காரணமாக இன்று இந்த உலகத்திலே கோடிக்கணக்கான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சமயத்தில் படைத்த அல்லாஹுவை வணங்க வேண்டும், அவன் சொல்படி நடக்க வேண்டும், அவன் வாக்களித்த அந்த சுவனத்தை அடைய வேண்டும் என்ற நோக்கத்திலே மிக சொற்பமான ஒரு சிலர் ஒன்று கூடி ஒரு ஜமாஅத்தாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்று இருக்கக்கூடிய அனைத்து பிரிவுகளுக்கும் எமக்கும் மத்தியில் பாரிய வித்தியாசங்கள் காணப்படுகின்றன. இன்று இந்த பிரிவுகளுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களில் அல்லாஹ்வை பற்றிய சிந்தனையே இல்லாமல் நாம் ஏன் பிறந்திருக்கிறோம், ஏன் எமக்கு மரணம் என்ற ஒன்று இருக்கிறது என்பதை பற்றிய சிந்தனையே இல்லாமல் வாழக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். அதே போன்று ஏதோ ஓரளவிற்கு நல்லவர்கள் என்று பெயர் எடுக்கக்கூடிய வகையிலே வாழ்ந்து செல்பவர்களும் இருக்கிறார்கள். அதே போன்று நாம் தான் இஸ்லாத்தை பின்பற்றுகிறோம் என்று சொல்லிக்கொண்டு அதாவது வெறுமனவே பூச்சாண்டை காட்டிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களும் இந்த பிரிவுகளில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி பல தரப்பட்ட மக்கள் மத்தியிலே நாம் ஒரு சிலர் அல்லாஹ்வை அவன் சொல்லிய அந்த ஒவ்வொரு கட்டளைகளையும் எடுத்து நடக்க வேண்டும் என்ற ஒரு தூய்மையான நோக்கத்தோடு அவன் சொல்லிய ஒரே காரணத்திற்காக ஒரு ஜமாஅத்தாக இருந்து கொண்டு ஒரு தலைவருக்கு அவருக்கு கட்டுப்பட்டு நடந்து கொண்டு இந்த அல் குர்ஆனையும் சுன்னாவையும் எமது வாழ்க்கையின் வழிகாட்டியாக எடுத்து நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்மாதிரியாக எடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த வெளியில் இருக்கக்கூடிய பிரிவுகளோடு எம்மை ஒப்பிடுவது என்பது சாதாரண விடயம் அல்ல, அது பாரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயமா. இப்படி சொர்க்கம் செல்ல வேண்டும் என்ற நோக்கத்திலே ஒன்றிணைந்திருக்கக்கூடிய எம்மத்தியிலே ஒரு சில மிக முக்கியமான விடயங்கள், அது நடவடிக்கை ரீதியாக சாதாரண விடயங்களாக இருந்தாலும் அது இஸ்லாமிய கண்ணோட்டத்திலே மிக முக்கியமான விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த அனைத்து விடயங்களையும் தூக்கி எறிந்துவிட்டு அல்லாஹ்வின் வார்த்தைகளை செயல்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலே ஒன்றிணைத்திருக்கக்கூடிய நாம் இந்த சாதாரண விடயம் என்னவென்று நான் பின்னால் குறிப்பிடுகிறேன். இதிலேயும் ஒரு அக்கறை செலுத்த வேண்டிய ஒரு தேவை இருந்து கொண்டிருக்கிறேன். அது என்னவென்று சொன்னால், அல்லாஹு தஆலா இந்த நல்லடியார்களை பற்றி சொல்கிற பொழுது அல்லாஹ்விற்காக அவர்களது வாழ்க்கையை அமைத்துக் கொள்கின்றவர்களை பற்றி குறிப்பிடுகிற பொழுது சூரத்துல் ஃபுர்கான் என்ற அத்தியாயத்தின் ஒரு இடத்திலே அல்லாஹ் கூறுகிறான், அல்லதீன அதாவது அல்லாஹ்வினது நல்லடியார்கள் இருக்கிறார்களே, இவர்களது பண்புகள் எப்படி இருக்கும் என்றால், இவர்கள் பூமியிலே அவர்களது வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டங்களிலும் பணிவாக நடக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவர்களது வாழ்வின் அனைத்து கட்டங்களிலும் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் சூழ்நிலைகளிலும் இந்த பணிவாக நடத்தல் என்ற ஒரு தன்மை அவர்களில் குடிகொண்டிருக்கும். அவர்கள் ஒருபோதும் பிரச்சனைகளை விரும்ப மாட்டார்கள். எங்கே பிரச்சனைகள் இருக்கிறதோ அந்த இடத்தை விட்டு நழுவி சென்று விடுவார்கள். இந்த அடிப்படையிலே அல்லாஹ் தஆலா பல விடயங்களை சொல்கிறார். மூமின்களுடைய பண்புகளை பற்றி சொல்கிற பொழுது இவர்கள் வீணான விடயங்களை விட்டு விலகி இருப்பார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறார். அதே போன்று அந்த வசனத்தில் தொடர்ச்சியாக இவர்களது பணிவு எந்த அளவில் இருக்கும் என்றால், இவர்களோடு ஒரு மடையன் கற்பிக்கிறார், இவர்களோடு ஒரு மடையன் கற்பிக்கிறான் என்றால் அழகாக இவர்கள் கைவசம் நிறைய பதில்கள் இருக்கு. ஆனால் அவர்கள் சலாமும் பிரச்சனை தேவையில்லை என்று சென்று விடுவார்கள். இப்படி அந்த நல்லடியார்களின் ஒரு மிக முக்கியமான பண்பாக இந்த பணிவாக நடத்தல் என்ற அந்த பண்பை அல்லாஹு தஆலா குறிப்பிடப்படுகிறது. எனவே சுவர்க்கத்தை மட்டும் இலட்சியமாக கொண்டிருக்கக்கூடிய எம்மத்தியில் இந்த பண்பு இருப்பது மிக முக்கியமான ஒரு தேவையாகும். நாம் எப்படி வசதி படைத்தவர்களாக இருக்கலாம், இஸ்லாத்திற்காக தியாகங்களை செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம், நாம் மூத்த பழைய சகோதரர்களாக இருக்கலாம், இந்த பணிவு என்ற இந்த தன்மை எம்மிலே இல்லை என்றால் அந்த ஒன்று போதும் இந்த இஸ்லாத்திலிருந்து நேரான பாதையில் இருந்து எம்மை திசை திருப்புவது. எனவே இந்த உலகத்திலே நாம் எப்படியான ஒரு காட்சிப்படுத்தலிலே வாழ்ந்துவிட்டு சென்றாலும் மறுமையில் உண்மையிலேயே எம் மத்தியிலே இந்த மென்மை என்ற சுபாவம், இந்த பணிவு என்ற சுபாவம் இல்லை என்றால் எமது நிலை சற்று கேள்விக்குறியான விடயம் என்பதனை நானும் நீங்களும் இந்த இடத்தில் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த பணிவுக்கு எதிர்கருத்து பெருமை என்று நாம் சொல்லுவோம். இந்த பெருமையை பற்றி சொல்கிற பொழுது அது ஈமானுக்கு எதிரான அம்சமாக கூட இருந்து கொண்டிருக்கிறது. முழுக்க முழுக்க இந்த பெருமைக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் மாத்திரமே. அவனது அந்த தன்மையை நாம் எடுத்துக் கொள்ளக்கூடிய ஒரு தன்மைக்கு நாம் ஆளாகிறோம். அப்படியான ஒரு விடயம் இந்த பெருமையாகவும் அதற்கு நேர் மாற்றமாக நாம் இருப்பது அத்தியாவசியமான ஒரு விடயமா. எனவே இந்த பணிவு பெருமை சம்பந்தப்பட்ட ஒரு சில விடயங்களை இன்று நான் இந்த இடத்திலே சொல்லலாம் என்று நினைக்கிறேன். அதற்கு முன் ஒரு முக்கியமான விடயத்தை இந்த இடத்தில் ஞாபகப்படுத்துவது மிக பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அதாவது நான் இந்த இஸ்லாத்திலே இருப்பதற்கான காரணம், இன்று சோழக சமுதாயத்திலே ஈமான் என்ற ஒரு வார்த்தையை அதிகம் நீங்கள் நாம் கேள்விப்பட்டிருப்போம். இந்த ஈமானை பற்றிய ஒரு சில விடயங்களை நாம் மேலோட்டமாக விளங்கிவிட்டு நாம் தலைப்பிற்கு நுழையலாம். என்னவென்று சொன்னால், இன்று சாதாரணமாக இன்று இந்த சோன சமுதாயத்திலே இருக்கக்கூடிய பாடசாலையில் படிக்கக்கூடிய ஒரு மூன்றாம் ஆண்டு குழந்தையிடம் சென்று ஈமான் கொள்ள வேண்டிய விடயங்கள் என்ன என்று கேட்டால் அது ஆறு என்று சொல்லிவிட்டு அன் துஃமின பில்லாஹி வ மலாயிகதிஹி وَكُتُبِهِ وَرُسُلِهِ وَالْيَوْمِ الْآخِرِ وَالْقَدْرِ خَيْرِهِ وَشَرِّهِ مِنَ اللَّهِ تَعَالَى என்று சொல்லும். என்ன ஈமான் என்று சொன்னால் அல்லாஹ்வை நம்ப வேண்டும், அவன் தூதர்களை நம்ப வேண்டும், அவனுடைய வேதத்தை நம்ப வேண்டும், அதே போன்று அவனுடைய மலக்குமார்களை நம்ப வேண்டும், இறுதி நாள் என்று ஒன்று இருக்கிறது என்பதை நம்ப வேண்டும், நன்மை தீமை எதுவும் அல்லாஹ்வின் விதிப்படியே நடக்கிறது என்று நம்ப வேண்டும் என்று அந்த மூன்றாம் ஆண்டு குழந்தையிடம் கேட்டாலும் அது சொல்லி முடித்துவிடும். அதே போன்று இன்னும் பல ஹதீஸுகளிலே இந்த மறுமை நாள் பற்றிய, மறுமை நாள் என்று இந்த ஹதீஸிலே சுருக்கமாக வருகிறது, இது பற்றிய விரிவான விடயங்கள் வேறு பல ஹதீஸுகளிலே வந்து அதுவும் ஈமான் சார்ந்தது, அதையும் நம்பித்தான் ஆக வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதாவது அல்லாஹ்வை சந்திப்பது, மரணம் என்ற ஒன்று இருக்கிறது என்பதனை நம்புவது, மரணத்துக்கு பிறகு எழுப்பப்படுவதை நம்புவது, அதற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை நம்புவது, அதே போன்று நன்மை தீமைகள் நிறுத்தப்படும் என்பதனை நம்புவது, அதே போன்று சுவர்க்கம் இருக்கிறது நரகம் இருக்கிறது என்பதனை நம்புவது, கேள்வி கணக்கு விசாரணை என்ற ஒன்று இருக்கிறது என்பதனை நம்புவது, இப்படியான பல விடயங்கள் ஈமான் என்ற அந்த தலைப்பிற்குள் நுழைகிறது. எனவே இது இன்று அதிகமான மனிதர்கள் மத்தியிலே சர்வசாதாரணமாக பேசப்படக்கூடிய ஒரு வார்த்தையா. இதே ஈமானை தான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், எப்படி லா யதுகுலுல் ஜன்னத இல்லா நஃப்சுல் முஃமினா, சொர்க்கத்திற்கு செல்வதென்றால் அது முஃமினான ஆத்மாவை தவிர வேற எதுவுமாக இருக்காது. ஒரு முஃமினான ஆத்மா மாத்திரம் தான் அந்த சொர்க்கத்திற்கு செல்ல முடியும் என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். எனவே முஃமினான ஆத்மா என்றால் இந்த அனைத்து விடயங்களையும் நம்பி இருக்கக்கூடிய ஆத்மா. அப்படி பார்க்கிற பொழுது இந்த சமுதாயத்திலே தோழர்கள் என்று சொல்லக்கூடிய அனைவரையும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். யாருக்கும் இதுல கடுகளவும் மாற்று கருத்து கிடையாது என்பதனை அழகாக விளங்கிக் கொள்வோம். எனவே இந்த முஃமின் என்ற விடயத்திலே இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன? இவர்கள் உண்மையிலேயே நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களா? இந்த தோன சமுதாயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் இந்த 10-12 விடயங்களை ஈமான் என்று சொல்கிறார்கள், நாமும் நம்புகிறோம், அதற்குரிய அமல்களும் செய்கிறோம் என்று சொல்கிறார்கள், உண்மையும் நம்புகிறார்களா என்று கேட்டால் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், ஈமான் என்றால் இந்த விடயங்களை நம்புவது என்ற அறிவு அவர்களுக்கு இருக்கிறதே ஒழிய அவர்களுக்கு நம்பிக்கை கிடையாது. தெளிவாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்று இந்த ஜமாஅத்திலே இணையாமல் சாட்டுப்போக்கு சொல்லிக்கொண்டு உலகத்திலே மூழ்கிக்கொண்டு இருப்பவர்களுடைய ஒரு விடயம் என்னவென்றால், ஈமானுடைய விடயங்கள் இருக்கிறதே இதில் அவர்களுக்கு முழுக்க முழுக்க அறிவு இருக்கிறது, ஆனால் இது பற்றிய நம்பிக்கை கிடையாது. ஏனென்று சொன்னால், சாதாரணமாக நாம் ஒரு விடயத்தை நம்புவது என்றால் எனக்கு தெரியும் எப்படி. உதாரணத்திற்கு எம்முடைய ஒரு தகப்பன் வெளிநாட்டில் இருக்கிறார், எமக்கு ஒரு அதாவது ஒரு ஆசைப்பட்ட ஒரு பொருளை வாங்கி வைத்திருக்கிறார் என்ற ஒரு செய்தி எனக்கு கிடைத்திருக்கிறது என்றால் என்னுடைய அடுத்த கட்டம் எப்படி இருக்கு? உண்மையிலேயே அந்த தந்தையுடைய வார்த்தையை நாம் நம்பியிருந்தால் அடுத்த கட்டம் அந்த பொருளை நாம் ஒரு உருவம் கொடுத்து விடுவோம், இப்படித்தான் இருக்கும் அந்த பொருள், இப்படித்தான் இருக்கும் என்று நினைக்கிறேன் என்று நம்பிக்கொண்டு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும். இதே விடயத்தை தந்தை சொல்லாமல் வேறொரு நபர் மூலமாக நாம் கேள்விப்பட்டால் நாம் அதற்கு உருவம் கொடுக்க மாட்டோம். அப்படியா, சரி வந்தால் பார்த்துக் கொள்வோம் என்று வெறுமனவே அறிவு ஒன்றுதான் இருக்கும், அதற்கு நம்பிக்கை இருக்காது. எனவே இந்த அறிவையும் நம்பிக்கையும் நாம் சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். நான் இந்த இடத்திலே கேட்கக்கூடிய கேள்வி என்னவென்று சொன்னால், சொர்க்கம் இருக்கிறது நரகம் இருக்கிறது நன்மை தீமை என்பதனை ஒரு நாளுக்கு 40 தடவை நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், அந்த சொர்க்கம் எப்படி இருக்கிறது என்பதனை நாம் யோசித்து பார்த்திருக்கிறோமா? சொர்க்கத்தை பற்றி எமக்கு ஒரு சரியான நம்பிக்கை இருக்கிறதா? மீண்டும் நாம் எழுப்பப்படுவோம் என்ற விடயத்தில் எமக்கு உண்மையிலேயே நம்பிக்கை இருக்கிறதா? மீண்டும் இப்படியான ஒரு வாழ்க்கை சொர்க்கத்திலே இருக்கிறது என்ற விடயத்தில் எமக்கு நம்பிக்கை இருக்கிறதா? இது ஒரு மிக முக்கியமான கேள்வியாகும். இதனை நாம் ஒவ்வொருவரும் கேட்டுக்கொள்வது அவசியமாகும். எனவே உண்மையான ஈமான் இருக்கக்கூடியவர்கள் எப்படி இருப்பார்கள்? அவர்களுக்கு உண்மையிலேயே ஒரு கற்பனை இருக்கு, சொர்க்கம் என்று ஒன்று இருக்கிறது, உலகத்தை போன்று அதுவும் ஒரு இடம், எமது கற்பனைக்கு அது ஒருபோதும் எட்டாது, அது உண்மை. ஆனால் சொல்கின்ற அந்த வார்த்தைகளை வைத்து ஒரு கற்பனை பண்ண முடியும். இந்த உலகத்தை போன்ற ஒரு இடம், அங்கே இன்று இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய ஒருவன் அதே போன்ற பறவைகள் மிருகங்கள் இவைகள் எல்லாம் அங்கு இருக்காது, ஆடு இருக்கும் என்று வருகிறது. அங்குள்ள கட்டிடங்கள் அதாவது தங்கத்தினால் அதே போன்று வெள்ளியினால் மாறி மாறி கட்டப்பட்டிருக்கும் என்று வருகிறது. ஆறுகள் ஓடிக்கொண்டே இருக்கும், பூஞ்சோலை வனங்கள், அங்கு சந்தைகள் இருக்கும் என்று வருகிறது. அதே போன்று ஊரிலின் பெண்கள் பற்றி வருகிறது. அதே போன்று கூடாரங்களிலே அவர்கள் வசித்திருப்பார்கள் என்று வருகிறது. அதே போன்று சிறு குழந்தைகள் பார்ப்பதற்கு முத்துக்களை போன்று பவளங்களை போன்று எமக்கு பணிவிடை செய்து கொண்டிருப்பார்கள். எமக்கு அழகாக சாய்மான கதிரைகளிலே சாய்ந்து கொண்டிருக்க முடியும். இப்படி பல விடயங்களை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான். எமக்கும் தெரிந்தது. நான் இங்கு கேட்கக்கூடிய விடயம் என்னவென்றால், இது பற்றிய ஒரு கற்பனை எமக்கு இருக்கிறதா? இப்படி இப்படி எல்லாம் இருக்கிறது என்ற நம்பிக்கை உண்மையிலேயே எமக்கு இருக்கிறதா? இது ஒரு மிக முக்கியமான கேள்வியாகும். அதற்குரிய பதில் அவரவர்களுக்கு தான் தெரியும், எனக்கு சொல்ல முடியாது. எனவே இந்த ஒரு மிக முக்கியமான விடயத்தை நான் சொல்லிவிட்டு நான் விடயத்திற்குள் வருகிறேன். அந்த சொர்க்கம் இருக்கிறது, அதற்குள் மிக முக்கியமான ரெண்டு விடயங்கள் இருக்கிறது. மிக முக்கியமான ரெண்டு விடயங்கள் இந்த உலகத்தில் வாழ்பவர்கள், உலகத்தை மட்டும் குறிக்கோளாக கொண்டவர்கள் ஆசைப்படுவது அந்த இரண்டையுமே. என்ன? ஒன்று, இந்த உலகத்திலே வாழ்பவர்கள் மரணம் என்ற ஒரு விடயத்தை கண்டவுடன் அவர்கள் பயப்படுவார்கள். மரணத்தை கண்டவுடன் அவர்கள் நடுங்குவார்கள். ஏன் என்று சொன்னால், மரணத்தை அவர்கள் விரும்புவதில்லை. அதே போன்று உலகத்திலே வாழக்கூடியவர்கள், உலகத்தை மட்டும் குறிக்கோளாக கொண்டவர்கள், அவர்களுடைய இன்னொரு விடயம் என்னவென்று சொன்னால், அவர்கள் ஆசைப்படுகின்ற அனைத்தையும் கிடைக்க வேண்டும் என்று நம்புவார்கள். கிடைக்கின்ற அனைத்தும் நிலையாக எம்மோடு இருக்க வேண்டும் என்று நம்புவார்கள். ஆனால் இந்த விடயங்கள் உலகத்திலே சாத்தியம் இல்லாததால், மரணம் என்ற ஒன்று இருக்கிறது, இந்த உலகத்தில் நினைப்பதெல்லாம் கிடைக்காது, கிடைத்தாலும் அது நிலைக்காது. நேர் மாற்றம் அந்த சொர்க்கத்திலே, அங்கு மரணம் என்ற ஒன்றே கிடையாது. அங்கு எதனை நாம் நினைக்கிறோமோ அதுவெல்லாம் கிடைத்துக் கொண்டே இருக்கும். நாம் நினைக்காததை கூட அல்லாஹ் அவன்புறம் இருந்து தந்து கொண்டே இருப்பான். எனவே பாருங்கள், அப்படி ஒரு வாழ்க்கை என்பது சாதாரண விடயம் கிடையாது. எனவே அந்த வாழ்க்கையை தீர்மானிப்பது எது? நாம் செய்யக்கூடிய அமல்கள் தான். அல்லாஹு தஆலாவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எந்த வழியிலே காட்டியிருக்கிறார்களோ அந்த வழியிலே நடந்து கொள்வது, அதன்படி அமல் செய்கிறோமா? இதுதான் அந்த சொர்க்கத்திலே நம்முடைய அந்தஸ்துக்களை அழகாக அமைத்து தரப்போகிறது. எப்படி? இந்த உலகத்திலே ஒரு மனிதர் நல்ல ஒரு வசதி வாய்ப்போடு இருக்க வேண்டும் என்றால் என்ன தேவை? பொருளாதாரம் தேவை. உழைக்க வேண்டும், வீடு கட்ட வேண்டும், அது வாங்க வேண்டும், இது வாங்க வேண்டும். இதே போன்று அந்த மறுமையிலே நன்மைகள், எப்படி இந்த உலகத்திலே பணத்திற்கு ஒரு பெருமதி இருக்கிறதோ, அதே போன்று அந்த மறுமையை பொறுத்த மட்டில் நன்மைகளுக்கு தான் பெருமதி. எந்தளவு நாம் அதனை சேர்த்து வைத்திருக்கிறோமோ அதன் அடிப்படையில் அந்தஸ்துக்கள் இருக்கிறது. எனவே இப்படி பல விடயங்கள் காணப்படுகின்றன. அதே போன்று அந்த சொர்க்கத்திலே அந்தஸ்துக்களும் காணப்படுகின்றன. 100 அந்தஸ்துக்கள், 100 படித்தரங்கள் காணப்படுகின்றன. இன்று எமக்கு இந்த உலகத்திலே தெரியும் எப்படி ஒரு சாதாரண அந்தஸ்திலே இருப்பார் ஒருவர். ஒரு ஏழை மனிதர் குடிசையிலே வாழ்வார், சாதாரண அளவிலே ஒரு குளியலறை, அது கூட சில நேரம் இருக்காது, ஒரு மலசல கூடம், தூங்குவதற்கு ஒரு அறை இருக்கும், அதுதான் அவருடைய அந்தஸ்து. அதே போன்று ஒரு நடுத்தர வர்க்கத்தை சார்ந்தவர் எப்படி, அவருக்கு ஒரு குளியலறை இருக்கும், ஒரு 2-3 அதாவது அறைகள் இருக்கும், தேவையான அளவிலே ஒரு முற்றத்தை வைத்துக் கொள்வார், இப்படி ஒரு வகையான அந்தஸ்திலே இருந்து கொள்வார். அதே போன்று பெரிய பணக்காரர்கள், பிரதமர்கள், ஜனாதிபதியை எடுத்துக் கொண்டால் அவர்களுடைய குளியலறையே ஒரு அறையை போன்று இருக்கும். அவர்களுடைய வீடுகள் பிரம்மாண்டமான அளவிலே இருக்கும். பஞ்சி தலையணைகள், அதே போன்று உயர்ந்த மெத்தைகள், அவற்றிலே அவர்கள் படுத்துறங்குவார்கள், வசதி வாய்ப்போடு இருந்து கொண்டிருப்பார்கள். ஆளாளுக்கு அந்தஸ்துக்கள் வித்தியாசப்படுகிறது. அந்த அந்தஸ்துக்களை, அதாவது அந்த அந்தஸ்துக்கள் அவர்களுக்கு இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை வைத்து தீர்மானிக்கப்படுகிறது. எனவே அந்த குடிசையில் வாழ்பவர் ஆசைப்படலாம், எப்படி? என்னிடம் பொருளாதாரங்கள் இருந்தால், என்னிடம் அதிகமான பணங்கள் இருந்தால் நானும் இப்படி இருக்க முடியுமே என்று ஆசைப்படலாம். இதே நிலைமை நாளை சொர்க்கத்திலும் இருக்கிறது. நாளை சொர்க்கத்திலும் இதே நிலைமை இருக்கிறது. 100 படித்தரங்கள் காணப்படுகிறது. இப்படியான அந்தஸ்துக்கள் 100 காணப்படுகிறது. ஒவ்வொன்றுக்கும் மத்தியில் உள்ள வித்தியாசம் வானம் பூமி அளவு வித்தியாசமாகும். அங்குள்ள விடயங்களை எல்லாம் பார்த்துவிட்டு ஒரு ஒரு விசுவாசி நினைப்பாராம், எப்படி நான் உலகத்திலே வாழ்ந்த காலம் முழுக்க பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை சுஜூதிலேயே இருந்திருக்க வேண்டுமே என்று நினைக்கக்கூடிய அளவிலே அந்த அந்தஸ்துக்கள் இருக்கிறது. இப்படியான பல விடயங்கள் காணப்படுகின்றன. எனவே இந்த அந்தஸ்துக்களில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதரை குறிப்பிட்டார்கள். யார்? சொர்க்கத்திலே கடைசியாக நுழையக்கூடிய ஒரு மனிதர். அவர் நரகத்திலிருந்து கடைசியாக வெளியே வந்திருக்கிறார். கடைசியாக இவர்தான் சொர்க்கம் நுழைகிறார். இதற்கு பிறகு யாரும் நுழைவதில்லை. இவரை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். எப்படி? ஒரு அருமையான சம்பவம் நம் எல்லோருக்கும் தெரியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இவர் நரகத்திலே இருக்கிறார். அல்லாஹ்விடம் கேட்கிறார், யா அல்லாஹ், என்னை நரகத்திலிருந்து வெளியே எடுத்து விடு, சொர்க்கத்துக்கு அனுப்ப தேவையில்லை, நரகத்திலிருந்து வெளியே எடுத்து விடு, எனக்கு அது போதும், இதற்கு மேல் நான் எதையும் கேட்க மாட்டேன் என்று வேறு சொல்லிவிடுகிறார். அல்லாஹ் தஆலா அப்படியா என்று கேட்டுவிட்டு அவரை நரகத்திலிருந்து வெளியே எடுத்து வைக்கிறார். சிறிது நேரம் செல்கிறது, மனிதனுடைய இயல்பு இருக்கிறது, எதிலும் நிலையாக இருக்க மாட்டார். மீண்டும் கேட்கிறார், யா அல்லாஹ், எனக்கு சொர்க்கத்திற்கு அனுப்பாதே, சொர்க்கத்துக்கு அருகாமையில் கொண்டு வையா அல்லாஹ், நான் அதனை பார்த்துக் கொண்டிருக்கிறேன், உள்ளே அனுப்ப தேவையில்லை. அல்லாஹ் கேட்கிறான், நீ என்ன சொன்னாய்? நரகத்திலிருந்து வெளியே எடுத்தால் அதற்கு மேல் ஒன்றும் கேட்க மாட்டாய் என்று சொன்னாய், ஏன் கேட்கிறாய் என்று சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா தெரியும் அவன் படைத்த படைப்பு எப்படி என்று. அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான்? சொர்க்கத்துக்கு அருகாமையில் கொண்டு வைக்கிறான். சிறிது நேரம் செல்கிறது, மீண்டும் அவருக்கு சொர்க்கத்தை பார்த்து ஆசை பொறுக்க முடியவில்லை. மீண்டும் கேட்கிறார், ஐ ரப், யா அல்லாஹ், யா அல்லாஹ், எனக்கு இந்த சொர்க்கத்துக்கு ஒரு சிறு இடத்தை தந்துவிட, அதற்கு மேல் நான் ஒன்றும் கேட்க மாட்டேன் யா அல்லாஹ், அது மட்டும் தான். அல்லாஹு தஆலா மீண்டும் கேட்கிறான், என்ன சொன்னாய்? சொல்லிவிட்டு மாறு செய்கிறாயே என்று சொல்லிவிட்டு, சரி போ சொர்க்கத்துக்கு என்று அனுப்புகிறார். உடனே இந்த மனிதர் சென்று விட்டு அவருக்கு விளங்குகிறது, சொர்க்கம் நிறைந்து விட்டது, இடம் கிடையாது. உடனே இந்த மனிதர் மீண்டும் வருகிறார், யா அல்லாஹ், சொர்க்கம் நிறைந்து விட்டது, எனக்கு இடம் இல்லையே என்று சொல்கிறார். அதோட அல்லாஹு தஆலா சொல்கிறான், நீ செல், அங்கே இடம் இருக்கிறது, நீ செல். முதல் மீண்டும் அவர் போகிறார். மீண்டும் அவருக்கு அப்படியே காட்டப்படுகிறது, சொர்க்கம் எல்லாம் நிறைந்திருக்கிறது. அந்த மனிதர் கேட்கிறார், யா அல்லாஹ், என்னை கிண்டல் செய்கிறாயா என்று கேட்கிறார். அல்லாஹு தஆலா சொல்கிறான், சொன்னதை முதலில் செய், உள்ளே நுழை, உனக்கு இருக்கிறது. அப்படியா என்று உள்ளே செல்கிறார். அல்லாஹு தஆலா இப்படி சொல்கிறான், எப்படி இந்த உலகம் உலகத்தை போன்று இரண்டு மடங்கள் உனக்கு இருக்கிறது, உள்ளே போக முதல் என்று சொல்கிறார். உடனே அந்த மனிதர் உள்ளே சென்றவுடன் அல்லாஹு தஆலா சொல்கிறான், உனக்கு இந்த உலகம் உலகத்தை போன்று 10 மடங்குகள் உனக்கு இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறார். எனவே பாருங்கள், இந்த மனிதன் யார்? கடைசி அந்தத்தில் உள்ளவர். இதற்கு பிறகு சொர்க்கம் ஒருத்தருக்கும் இல்லை. அப்படியான மனிதருடைய நிலை, இந்த உலகம் உலகத்தை போன்று 10 மடங்குகள் என்றால், முதலாவது அந்தஸ்திலே 100 படித்தரங்களிலே முதல் படித்தரத்தில் இருப்பவரின் நிலையை நினைத்தும் பார்க்க முடியாது. எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், எப்படி இந்த சொர்க்கத்திலே ஒரு சாட்டை, ஒரு கம்பு வைக்கக்கூடிய இடம் கிடைத்தால் போதும், அது உலகம் உலகத்தை விட சிறந்தது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதே நேரம் இந்த அழகான ஒரு வாழ்க்கை இருக்கிறது, இதே போன்ற ஒரு வாழ்க்கை மரணம் கிடையாது. எனவே அந்த வாழ்க்கையை ஒருவர் நாசமாக்கி விடுவார் என்றால் அவருடைய நிலை என்ன? நேர் மாற்றம், நரக நிலைகிறார். அவர் நரகம் நிலைகிறார். அந்த நரகத்திலும் கடைசி நிலையில் இருக்கக்கூடியவருடைய நிலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதையும் சொல்லி காட்டினார்கள். எப்படி? அபூ தாலிப் நபி அவர்களுடைய சிறிய தந்தை, இந்த இஸ்லாத்திற்கு முழு உதவியாக இருந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான முறையிலே ஓரளவு பாதுகாப்பாக இந்த இஸ்லாத்தை எட்டி வைப்பதற்கு இவர் ஒரு முக்கிய காரணமாக இருந்தார். ஆனால் இறுதி வரை இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. இவருக்குரிய தண்டனையை பற்றி அல்லாஹ் சொல்கிற பொழுது, இவர்தான் நரகத்தின் கடைசி அங்கத்திலே உள்ள தண்டனைக்குரியவர். இவருக்கு 2 செருப்புகள் போடப்படும் காலிலே. அந்த 2 செருப்புகள் நெருப்பினால் இருக்கும். அதன் காரணமாக மூளை எல்லாம் வலிந்து ஓடிக்கொண்டிருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். எனவே பாருங்கள், இது ஒரு அற்ப வாழ்க்கை. எனவே எமக்கு என்ன தேவை? நிரந்தரமான ஒரு வாழ்க்கை இருக்கிறது. நினைத்ததெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை இருக்கிறது. இந்த உலகத்தில் நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான், அல்லாஹ் என்ன சொல்கிறானோ அதை செய்ய வேண்டும். நபி அவர்கள் எதை ஆசைப்படுகிறார்களோ எதை ஏவுகிறார்களோ அதை செய்ய வேண்டும். இதனை மிக முக்கியமாக இந்த உள்ளங்களிலே நாம் ஆழமாக பதிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே நாம் விடயத்திற்கு வருவோம் என்று சொன்னால், இந்த மென்மையான சுபாவம் பற்றிய விடயம் மேலே நான் இந்த விடயங்களை கூறியதனால் விளங்குவதற்கு இலகுவாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த மென்மையான சுபாவம், பணிவாக நடத்தல், பெருமைக்கு மாற்றமாக நடத்தல், இது பற்றி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில விடயங்களை சொல்லுகிறார்கள். அதே போன்று அல்லாஹும் சில விடயங்களை சொல்கிறார். எப்படி? அல்லாஹு தஆலா சூரா அல் கஸஸ் என்ற அத்தியாயத்தின் 83rd வசனத்திலே சொல்கிறான், تِلْكَ الدَّارُ الْآخِرَةُ نَجْعَلُهَا لِلَّذِينَ لَا يُرِيدُونَ عُلُوًّا فِي الْأَرْضِ وَلَا فَسَادًا. சொர்க்கம் என்ற ஒன்று இருக்கிறது, அது ஒரு புண்ணிய பூமியாகும். இந்த மறுமையின் வீடு யாருக்கு தெரியுமா? நினைத்தவர்களுக்கெல்லாம் அங்கு வந்து செல்ல முடியாது. ஒரு நிபந்தனை இருக்கிறது, அவர்கள் இந்த உலகத்திலே பெருமையையோ குலத்தையோ நாடி இருக்க கூடாது, அவர்கள் இதை விரும்பி இருக்கவே கூடாது. ஒரு முக்கியமான நிபந்தனை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறாங்க, பெருமையை அதே போன்று உயர்வை விரும்பாமல், குலக்கத்தை விரும்பாமல் ஒரு மனிதன் இருக்க வேண்டும் என்றால் அவனுக்கு உள்ளத்திலே அல்லாஹை பற்றிய பயம் இருக்க வேண்டும். அவர்கள்தான், அவர்களுக்கு தான் இறுதி நல்ல முடிவு என்று அல்லாஹ் தஆலா அந்த வசனத்திலே கூறுகிறார். அதே போன்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சில விடயங்களை கூறுகிறார்கள். எப்படி? அதாவது ஒரு முறை கேட்கிறார்கள், அதாவது அலாவுக்கும் ஒரு முறை சஹாபாக்கள் மத்தியிலே கேட்கிறார்கள், இந்த நரகம் இருக்கிறது, இந்த நரகம் யாருக்காக தயார்படுத்தப்பட்டிருக்கிறது, இந்த நரகவாசிகள் யார் தெரியுமா கேட்கிறார்கள். கேட்டுவிட்டு சொல்கிறார்கள், ஒவ்வொரு வரம்பு மீறக்கூடிய, கடுகடுப்பாக நடந்து கொள்ளக்கூடிய, பெருமை அடிக்கக்கூடியவர்கள் தான் அந்த நரகவாசிகள் என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அதே போன்று மற்றொரு ஹதீஸையும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எமக்கு சொல்லி தருகிறார்கள். அதுவும் இதே விடயம் தான், சற்று வித்தியாசமாக வருகிறது. எப்படி? இஷ்டஜத்தில் ஜன்னத்து வன்னார். ஒருமுறை இந்த சொர்க்கமும் நரகமும் என்ன செய்கிறது? வாதாடுகிறது, அதாவது கருத்து பரிமாற்றங்களை செய்து கொள்கிறது. பக்காலத்தின் நார் பிய அல் ஜப்பாரூன் வல் முதக்கிரூன். நரகம் சொல்கிறது, என்னுள்தான் இந்த நரகத்திற்குள் தான் அடக்கி ஆளுபவர்கள், பெருமை அடிக்கக்கூடியவர்கள் இருந்து கொண்டிருப்பார்கள் என்று சொல்கிறார்கள். அதாவது என்னில் தான், அதாவது சொர்க்கத்தில் தான் மக்களிலே பலவீனமானவர்கள், இன்னொரு இடத்திலே வருகிறது பலவீனப்படுத்தப்பட்டவர்கள், அவர்களுக்கு உண்மையிலே எந்த பலவீனமும் இருக்காது, அடுத்தவர்களுடைய பார்வைக்கு அவர் பலவீனர் போன்று தெரியும். அதற்கு காரணம் அவருடைய மறுமை பற்றிய சிந்தனையும் சொர்க்கத்துக்கான முயற்சிகள், வேறு எதுவும் கிடையாது. அல்லாஹ் இந்த இடத்துல அழகாக சொல்கிறார், பலவீனமானவர்களும் பலவீனப்படுத்தப்பட்டவர்களும். அதே போன்று இந்த இடத்திலே அதாவது அவர்களுடைய ஏழைகளும் அந்த எண்ணுள் இருப்பார்கள் என்று சொர்க்கம் சொல்கிறது. அந்த இரண்டுக்கு மத்தியில் அல்லாஹு தஆலா தீர்ப்பு செய்கிறான், நிச்சயமாக நீ இருக்கிறாயே, நீதான் சுவனம், ரஹ்மதி நீ என்னுடைய அருக்குடையாகும், நீ என்னுடைய கருணையாகும், அர்ஹம் உதிக்கு மன்மஷா, உன்னை கொண்டு நான் விரும்பியவர்களுக்கு இரக்கம் காட்டுகிறேன். நரகத்தை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நீதான் நரகம், அஜாதி நீ என்னுடைய சண்டனையாகும், நீ எனது வேதனையாகும், உன்னை கொண்டு நான் விரும்பியவர்களை வேதனை செய்கிறேன், உங்கள் இருவருக்கும் நான் ஒரு வாக்குறுதியை அளிக்கிறேன், என்ன? உங்கள் இருவரையும் நான் பூரணமாக நிரப்பி விடுவேன் என்று அல்லாஹு தஆலா கூறுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்திலே சொல்கிறார்கள். இப்படி பல விடயங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இன்னொரு இடத்திலே சலாத்துல் லா யுக்கல்லிமுஹுல்லாஹு யௌமல் கியாமா, மூன்று வகையானவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் யார் என்று சொன்னால், அல்லாஹ் இவர்களை மறுமையில் பார்க்கவும் மாட்டான், அவர்களை தூய்மைப்படுத்தவும் மாட்டான், அவர்களை பேசவும் மாட்டான், அவர்களை கணக்கெடுக்காமல் ஒரு பக்கம் தள்ளிவிடுவான். வலமும் அஜாபும் அலீம், நோவினை தரும் வேதனைகள் இவர்களுக்கு இருக்கிறது. ஒன்று ஷேகுன் ஜானி, வயோதிபராகியும் விபச்சாரத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதன். ஓ மணிக்குன் கஜாபும், பொய் சொல்லக்கூடிய ஒரு அரசர். அதே போன்று பெருமை அடிக்கக்கூடிய ஏழை. இன்று நாம் காணக்கூடிய ஒரு விடயம், சில ஏழைகள் இருப்பார்கள், ஒன்றும் இருக்காது, ஆனால் அவர்கள் குழுவது போன்று வேறொருவரும் குழுவமாட்டார்கள். அப்படியெல்லாம் இருக்கிறார்கள். இந்த பெருமை என்பது அப்படி ஒரு விடயமாகவும், நேர் மாற்றமான ஒரு விடயமாகவும் அல்லாஹு தஆலா இதனை வன்மையாக கண்டித்துக் கொண்டிருக்கிறார். ஏன், சுருக்கமாக நாம் விளங்க வேண்டிய ஒரு விடயம், அந்த அல்லாஹ் மாத்திரம்தான் அந்த பெருமைக்கு சொந்தக்காரன். அவனுக்குதான் சகல சக்திகளும் சொந்தமான, பூரணமான அறிவு அவனுக்கு தான் உரியது. இந்த எமக்கு அல்லாஹ் எதனை தந்திருக்கிறானோ அதுதான் அறிவு, எந்த சக்தியை தந்திருக்கிறானோ அதுதான் சக்தி. எமக்கு என்ன உரிமை இருக்கிறது பெருமை அடிப்பதற்கு, நான் பெரியவர்கள் என்று சொல்வதற்கு என்ன அதிகாரம் இருக்கிறது என்பதனை நாம் ஒரு கணம் இந்த இடத்திலே யோசித்து பார்க்க வேண்டும். அதே போன்று இது சம்பந்தமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல விடயங்களை சொல்லுகிறார்கள். விடயம் விளங்கி இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இறுதியாக ஒரு விடயத்தை நான் இந்த இடத்திலே ஞாபகப்படுத்துகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த பெருமை இருக்கிறது, மற்ற பாவங்கள் இருக்கிறது, அது ஏதோ நரகத்தில் இருந்து வெளியில் வந்து விடுவார்கள், ஒரு குறிப்பிட்ட காலம் நரகத்திலே இருந்து விட்டு தப்பி விடுவார்கள், பல வகையான பாவங்கள் இருக்கிறது, ஆனால் இந்த பெருமை இருக்கிறது. இது ஒரு மனிதரில் இருக்கும் என்றால் அவருடைய நிலை என்ன என்பதனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லா யதுகுலுல் ஜன்னா மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்காலு தர்ரத்தின் மின் கிபர். இந்த பெருமை இருக்கிறது, இது ஒரு மனிதரில் முழுக்க முழுக்க குறிக்கொள்ள வேண்டிய தேவை கிடையாது. நான் பெருமை அடிக்கக்கூடியவன் என்று வாயினால் சொல்ல வேண்டிய தேவை கிடையாது. ஒரு மனிதரிலே இந்த பெருமையின் கடுகு பிரமாணம் அளவு இருக்கும் என்றால் அவன் சொர்க்கம் நுழைய மாட்டான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். எனவே சரியாக யோசித்தால் தலை சுற்றும். அப்படி ஒரு விடயம், கடுகு பிரமாணம் பெருமை ஒரு மனிதரிடம் இருந்தாலும் அவன் சொர்க்கம் நுழைய மாட்டான். அப்பொழுது சஹாபாக்களுக்கு ஒரு பயம் ஏற்படுகிறது. கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இன்ன ரஜுல யுஹிப்பு அன் யகூன தௌபுஹு ஹஸனா வ நஅலுஹு ஹஸனா. ஒரு மனிதர் என்னுடைய உடுப்பு அழகாக இருக்க வேண்டும், என்னுடைய செருப்பு அதாவது காலணி அழகாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இதுவும் பெருமையா, இதுவும் பெருமைக்கு வந்து விடுமா என்று கேட்டபோது சொன்னார்கள், அது அழகு, அது அழகாகும், அது சந்தோஷத்தை தரக்கூடிய விடயம். அல்லாஹு தஆலா அழகானவன் அழகை விரும்புகிறான், நோக்கம் தான் இங்கு முக்கியம். வெளிப்படையிலே அவருக்கு சொல்ல முடியாது இவர் பெருமை கணிந்திருக்கிறார், இவர் அழகுக்கு அணிந்திருக்கிறார், உள்ளத்தில் தான் அது இருக்கிறது. எனவே அழகாக ஒருவர் அணிகிறார் அது பிரச்சனை கிடையாது. சொல்லிவிட்டு அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், இந்த பெருமை என்றால் என்ன தெரியுமா, மிக முக்கியமாக நாம் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு விடயம். இந்த இஸ்லாத்திலே நுழைந்த அதிகமானவர்கள் வெளியேறி செல்கின்ற நேரம் எல்லாம் நாம் கண்ணால் கண்ட ஒரு விடயம் என்ன, உண்மையை மறுப்பது, மனிதர்களை இழிவாக கருதுவது, இந்த இரண்டு தான் பெருமை என்பதனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். எப்படி, நடைமுறை ரீதியாக சொல்ல வேண்டும் என்றால் ஒரு சூரா நடக்கிறது, ஒரு பயான் நடக்கிறது, ஒரு மனிதரை பற்றி ஒரு தவறு, நீங்கள் என்ன தவறை செய்தீர்கள் என்று சொல்லப்படுகிறது. சொன்னவர் பிழை செய்கிறார், அது ஒரு விடயம். அப்படி பகிரங்கமாக இழிவுபடுத்துவது இவர் செய்கின்ற பிழை. ஆனால் யார் நீ தவறு செய்தாய் என்று சுட்டிக்காட்ட கடுகிறாரோ அவர் உண்மையிலேயே தவறு செய்யாவிட்டால் மறுத்து பேசலாம், பிரச்சனை இல்லை. தவறை செய்து விட்டு அந்த இடத்திலே தன்னுடைய கௌரவம் போய்விடும் என்பதற்காக இல்லை என்று நிராகரிக்கிறார். இது பெருமையா, அவர் கௌரவ சிக்கல். பிறகு ஒரு இடத்திலே தனியாக அவர் ஏற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு. அதே போன்று சூறாக்கள் நடக்கும், சிலர் சில கருத்துக்களை முன்வைப்பார், அப்பொழுது அதற்கு பதிலடி கொடுக்கின்ற பொழுது அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. என்னுடைய கருத்து எடுபடவில்லை, நல்ல அவருக்கு நன்றாக தெரியும், அவர் சொல்வதுதான் சரி, என்னுடைய இது பிழை என்று. ஆனால் நான் சொன்னதை வாபஸ் வாங்க முடியாது. எனவே நான் சொல்லுகிற விடயம் என்ன, நாம் சொர்க்கம் நுழைவதற்காக வந்திருக்கிறோம். இங்கு நான் பெரியவனாக வேண்டும், என்னுடைய கருத்து எடுபட வேண்டும் தேவையே கிடையாது. அதற்கெல்லாம் ஒரு இடம் இருக்கிறது. நாம் நினைத்தபடி வாழ்ந்துவிட்டு செல்வதற்கு ஒரு இடம் இருக்கிறது. இந்த உலகம் என்ன, அல்லாஹ் தஆலா சொல்லிய பிரகாரம், நபி அவர்கள் சொன்ன பிரகாரம் இந்த வாழ்க்கை இருக்க வேண்டும். மிக முக்கியமாக இந்த நிராகரிப்பவர்கள் விடயத்தில் மாத்திரம் கடுமையாக நடப்பதற்கு இஸ்லாம் அனுமதிக்கிறது. அதுவும் எதற்கு, நாம ஐசப்பட்டு நடப்பது கிடையாது, அல்லாஹ் சொல்லியதால் நாம் கடுமையாக நடக்க வேண்டும். அதே போன்று இஸ்லாத்தில் இருப்பவர் இல்லாதவர்களோடு அழகாக நடக்க வேண்டும். அல்குர்ஆனிலே தெளிவாக வருகிறது, மனிதர்களோடு அழகாக நடந்து கொள்ள வேண்டும். மிக முக்கியமாக முஸ்லிம்கள் மத்தியில், விசுவாசிகள் மத்தியில் இந்த அந்நிய ஒண்ணியம், ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுப்பது, அந்த பணிவாக நடந்து கொள்வது, ஒருவர் ஒருவரை ஜோக்குக்கு ஏதாவது சொல்லிவிட்டார் உடனே மறுத்து சொல்ல வேண்டும், ஒரு பிழையான சிந்தனையாக சொன்னால் என்ன, அந்த ஒரு நிமிடத்தோடு அந்த நிலைமை மாறிவிடும், நாளை இதே நேரம் ஞாபகம் வருமா. எனவே இந்த அளவுக்கு நாம் பலவீனமாக இருந்து கொண்டிருக்கிறோம். ஒரு சிறு சோதனையை கூட சகிக்க முடியாத நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம். நாம் அந்த நபி அவர்கள் சஹாபாக்கள் பட்ட துன்பங்களை போன்று வந்தால் இருப்போமா இஸ்லாத்தில். எனவே சொர்க்கத்துக்கு நுழைய வேண்டும் என்ற குறிக்கோளில் வந்திருக்கக்கூடிய நாம் ஒரு அடிப்படையான சிந்தனையோடு வாழ வேண்டும். என்ன, எமது வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டங்களிலும் இந்த பணிவு என்ற விடயம் எம்மிடையே குடிகொள்ள வேண்டும். இந்த பெருமைக்கு நாம் அப்படியே குட் பை சொல்லிவிட வேண்டும். ஒரு கடுகளவு கூட எம்மிலே இந்த பெருமை இல்லாதவர்களாக நாம் இருந்து கொள்ள வேண்டும். அது எமது அனைத்து கட்டங்களிலும் நிகழ வேண்டும். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வது என்ன, உண்மை முன்வைக்கப்படுகிறதா, அது எப்படியான சபையாக இருக்கட்டும், எப்படியான நிலையாக இருக்கட்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் சரியான ஈமான். அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான், உண்மையை நான் மறுத்தால் அவனிடம் மாற்றிக் கொள்வேன், இந்த உணர்வு இருக்க வேண்டும். அடுத்தது இரண்டாவது விடயம் என்ன, அதாவது மனிதர்களை அற்பமாக கருதுவது. ஏதோ எமக்கு ஒரு சில நிலைகள் இருந்தவுடன், எமக்கு ஒரு சில திறமைகள் இருந்தவுடன், அந்த திறமையோடு அடுத்தவர்களை ஒப்பிட்டு பார்ப்பார். அல்லாஹ்வுத்தால அல்குர்ஆன் இடத்திலே சொல்கிறான், ஒருவர் மற்றவரை பரிகாசம் செய்ய வேண்டாம், ஒருவர் ஒரு பெண் மற்ற பெண்ணை பரிகாசம் செய்ய வேண்டாம், இவர்களிடம் இருக்காதது அவர்களிடம் இருக்கு. அல்லாஹ் தஆலா எந்த மனிதனையும் நிறைவாக படைக்கவில்லை, எந்த மனிதனையும் ஒரே அடியாக குறைவாகவும் படைக்கவில்லை. ஒருவரிடம் ஒன்று இருந்தால் அடுத்தவரிடம் அது இருக்காது, இவர்கள் இல்லாத ஒன்று அவரிடம் இருக்கு. இப்படி ஒரே சாதாரண படைப்பு நாம். நாம் பெருமை அடிப்பதற்கு எந்தவித அதிகாரமும் எமக்கு கிடையாது. எனவே இதை இன்னொரு இடத்திலே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது அல்லாஹ் தஆலா இப்படி கூட சொல்கிறான், எப்படி, அல்குர்ஆன் ஒரு இடத்திலே ஃபலா துஸக்கு அன்ஃபுஸகும் ஹியா அலமு பிமன் தகா, என்ன, நீங்கள் நல்ல அமல்களை செய்கிறீர்கள், நல்ல முறையிலே சொல்லுகிறீர்கள், ஜமாஅத்தினுடைய விடயங்களிலே அக்கறை செலுத்துகிறீர்கள், அது செய்கிறீர்கள், இது செய்கிறீர்கள், உங்களை நீங்கள் பரிசுத்தப்படுத்தாதீர்கள், நான் அப்படி செய்கிறேன், இப்படி செய்கிறேன், நீங்கள் செய்வது அல்லாஹ்வுக்காக என்றால் அல்லாஹ் கூறி தருவான். ஏனெனில் மக்களிடம் சொல்கிறேன், உண்மையிலேயே அல்லாஹ்வை பயந்து நடப்பவர்கள் யார் என்று அல்லாஹ்வுக்கு தெரியும். ஒரு மனிதருக்கு இருக்கும் கஷ்டமான நிலைமை, அவருக்கு ஒரு சதக்காவை செய்துவிட முடியாது, ஒரு விருந்தாளியை உபசரிக்க முடியாது, இன்னொரு மனிதருக்கு அழகால் உபசரிக்கிறார், இவர் அவரை குறைகிறார், பாருங்கள் இவ்வளவு காலம் இருக்கிறார், ஒரு விருந்தாளிக்கு கொடுத்தது கிடையாது. உண்மையிலேயே அல்லாஹ்வை அச்சப்படுகின்ற விடயத்திலே தக்வாவிலே உங்களை விட அவர் சிறந்தவராக இருக்கலாம், அவருடைய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அதற்கு இடம் கொடுக்காமல் இருக்கலாம். எனவே இந்த அத்துணை விடயங்களின் மூலம் நான் சொல்ல வருகின்ற விடயம் அழகாக உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்று நினைக்கிறேன். எமது நோக்கம் சொர்க்கம் ஒன்றுதான். இந்த சொர்க்கத்திற்கு தடையான அனைத்து விடயங்களையும் நம்மிடம் இருந்து களைய வேண்டும். அதுல மிக முக்கியமான ஒரு விடயம், இது சிறுக்கு குபிரி இல்லாவிட்டாலும், நேரடியாக சிறுக்கு குபிரி என்று சொல்லப்படாவிட்டாலும், அல்லாஹ் பெருமைக்குரியவன், அந்த பெருமையினுடைய விடயத்தை அந்த தன்மையை நாம் எடுத்துக் கொள்கிறோம் என்பதுதான் உண்மையாகும். எனவே இந்த பெருமையிலிருந்து கடுகரவும் நம்மிடம் இருக்கக்கூடாது. நல்லறியார்களது வாழ்க்கை பணிவான வாழ்க்கையாக இருக்கும், கடுமையான வார்த்தைகள் பேசுவது, கடுமையாக நடந்து கொள்வது, அசிங்கமாக நடந்து கொள்வது, இதெல்லாம் இருக்கவே இருக்காது. அதே போன்று மிக முக்கியமாக அல்லாஹு தஆலா சொல்கிற விடயம், இந்த சொர்க்கம் இருக்கிறதே, இந்த சொர்க்கம் இப்படியானவர்களுக்கு தான் தயார் செய்யப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹு தஆலா கூறுகிறான். எனவே இந்த பணிவான நடவடிக்கையை நாம் நம் மத்தியிலே வைத்துக் கொள்கிற பொழுது, அடுத்தவர்களும் அழகாக அன்போடு எம்மை ஆதரித்து அழகாக எம்மோடு சேர்ந்து நடக்கக்கூடிய ஒரு தன்மை கூட ஏற்படும். அல்லாஹிடம் ஒரு பொருத்தம், அதே போன்று மனிதர்கள் மத்தியிலும் நமக்கு நல்ல பெயர் இருக்கிறது. ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்தி நான் இந்த விடயத்தை நிறைவு செய்கிறேன். ஒருமுறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிற்கு ஒரு மனிதர் வருகிறார். வருகிற நேரம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் சொல்கிறார்கள், இதோ இந்த மனிதர் வருகிறார், இவர் இந்த குடும்பத்திலேயே மோசமான மனிதர் இவர் என்று சொல்கிறார்கள். அந்த மனிதர் வீட்டிற்குள் வருகிறார். வந்தவுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சலாகாக சிரித்து சிரித்து பேசுகிறார்கள். பேசிவிட்டு நன்றாக உபசரித்து விட்டு அனுப்பி வருகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. என்ன சொன்னார்கள், என்ன செய்தார்கள்? அப்பொழுது கேட்கிறார்கள், யார் ரசூலல்லாஹ், இவர் வந்த பொழுது இப்படி சொன்னீர்கள், ஆனால் அழகாக நடந்து கொள்கிறீர்கள், சிரித்து சிரித்து ஏதோ நண்பர் போன்று பேசுகிறீர்கள். இப்பொழுது சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என்ன, நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே அந்தத்தால் மோசமானவர் யார் தெரியுமா? யாரை விட்டு அவருடைய தீய நடவடிக்கைகளின் காரணமாக, அவருடைய தீய பண்புகளின் காரணமாக மனிதர்கள் அவரை ஒதுக்கி விட்டார்களோ அவர்தான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். எனவே இந்த விடயத்தை நாம் ஆழமாக கவனம் செலுத்த வேண்டும். ஏதோ சில விடயங்களிலே நாம் சரியாக இருக்கிறோம் என்ற சிந்தனையிலே ஜமாஅத்து சில விடயங்களுக்கு நாம் ஒதுங்கி செல்லக்கூடிய சில தன்மைகளும் நம்மிடம் இருக்கிறது. பிழையாகும். நாம் குர்ஆன் ஹதீஸோடு முழுக்க முழுக்க தொடர்பாக இருப்பதுதான் மிக முக்கியமாகும். அப்படி இருக்கிற பொழுதுதான் மார்க்க சிந்தனை நமக்கு இருக்கும், அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்ற சிந்தனை நமக்கு இருக்கும். இறுதியிலே சொர்க்கம் செல்வதற்கு முழு தகுதியானவர்களாக நாம் மாறலாம். எனவே இந்த பணிவு என்ற தன்மை இதுவரை நம்மிடம் இல்லாவிட்டாலும், இனிவரும் காலங்களிலாவது முழுமையாக மத்தியில இருக்க வேண்டும். எமது இலக்கியமான அந்த சுவனத்தை நாம் அடைய வேண்டும் என்று கூறியவனாக இந்த பாடத்தை நிறைவு செய்கிறேன். அப்போது